இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத வசனங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:22 வாசிக்கலாம். மத்தேயு 10:22.
ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால்
10:22 என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன், இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏனென்றால் ரட்சிப்பு என்பது மிக முக்கியமான வார்த்தை, வேதத்திலேயே மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை ரட்சிப்பு. இன்றைக்கு காலையிலும் நாம் பார்த்தோம் யோவான் ஸ்நானகன் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எப்படி அறிவித்தான் என்று சொல்லி நம்ம காலையில் கவனிச்சோம். ரட்சிப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. ரட்சிப்பை பெறுவது சரியான விதத்தில் வேத வசனத்தின் அடிப்படையிலே ரட்சிக்கப்படுவது அவசியம். அதே நேரத்தில் அந்த ரட்சிப்பில் நிலைத்திருப்பது என்பது அதைவிட ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து. அந்த ரட்சிப்பின் மேன்மையை அறிந்து கொள்ளாமல் அசட்டை பண்ணிவிடுகிறார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை உணராமல் அதை அசட்டை பண்ணி அதை தூக்கி எறியும் பொழுது அவருடைய வாழ்க்கை மிக மோசமான நிலைமையில் பாதிக்கப்படுகிறது. முடிவிலே நித்தியத்தையும் அவர்கள் இழந்து போகிறார்கள். ஆகையினாலே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ரொம்ப முக்கியமான காரியம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த காரியத்தை நான் பலமுறை உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருப்பேன் பல செய்திகளிலே. இப்பொழுது இந்த செய்திக்கு இது தலைப்பாக இருக்கிறதுனாலே மீண்டும் அதை உங்களுக்கு இந்த வார்த்தையை கொஞ்சம் விளக்கிட்டு அதன் பிறகு நான் அடுத்த காரியத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக ரட்சிப்பு என்றாலே நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வந்த நாளை நாம் குறிக்கிறோம். இந்த நாளில் நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த நாளில என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இந்த நாளில இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கைக்குள்ள வந்தார் அப்படின்னு ரட்சிப்பை ஒரு பாஸ்டன்ஸா நம்ம பேசுறோம். ஒரு நாள் இந்த டேட்ல என்ன ரட்சித்தார், இந்த நாளில இந்த வயசுல என்ன ரட்சித்தார், இந்த சூழ்நிலையில ரட்சித்தார், அது பாஸ்டன்ஸ்ல பேசுறோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்தில் ரட்சிப்பை பாஸ்டன்ஸ்ல பேசல, ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசுறார். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்படிதான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ரட்சிப்பு என்பது இந்த உலகத்திலிருந்து பாவ சரீரத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு பரலோகத்திற்குள் பிரவேசிக்கிற அந்த நாளை குறிக்கிறது. இந்த வசனம் அந்த நாளை குறிக்கிறது. பொதுவாக நம்ம ரட்சிப்பு என்பது கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்த நாள், அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவின நாள், நமக்குள் அவர் வந்த நாள், அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்தில் சொல்லப்படுகிற இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை அந்த நாளை குறிக்கவில்லை, வரப்போகிற ஒரு நாளை குறித்து பேசுகிறது. அதனாலே இந்த வரப்போகிற நாளை குறித்து இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறதுனாலே இதை நம்ம ரொம்ப கவனமாய் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை இங்க மட்டுமில்லை, இதே மத்தேய சுவிசேஷத்திலேயே கூட 24:13 இதே காரியத்தை மறுபடியும் ஆண்டவர் ரிப்பீட் பண்றார். அங்க வாசிக்கலாமா 24:13.
முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அங்கு இதே காரியத்தை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இந்த இடத்திலே சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது அவர்களுக்கு வருகிற உபத்திரவத்தின் சூழ்நிலைகளின் நடுவிலே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்பட்டு அவன் இரத்த சாட்சியாய் உபத்திரவங்களின் நடுவில் நிலைத்திருந்து அவன் இரத்த சாட்சியாய் மரித்து அவன் பரலோகத்துக்கு போகிறதை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுறார். இந்த மத்தேய 10 அதிகாரத்திலே அந்த பின்னணியில பேசுறார். ஏனென்றால் இந்த மத்தேய 10 அதிகாரத்திலே அவர்களை ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புவது போல அனுப்புவதாக சொல்லி ஊழியத்தில் அனுப்புறார். அப்படி அனுப்பும் பொழுது அவர்களுக்கு வரப்போகிற இன்னல்கள், இடறல்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் ஆண்டவர் அவர்களுக்கு வரிசைப்படுத்துறார். 16 வசனத்தில் பாத்தீங்கன்னா அதை வார்னிங்ஸ் கொடுத்துட்டே வருவார். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல ஏதோ உங்களை அனுப்புகிறேன் அப்படி சொல்லி அவங்களை வார்ன் பண்ணிட்டே வருவார். இப்படி எல்லாம் உங்களுக்கு நடக்கும், இவ்வளவு உபத்திரவங்கள் வரும், உங்களுடைய ஜீவனுக்கு இவ்வளவு ஆபத்து வரும், அதை சொல்லிட்டு அதன் நடுவிலே நீங்க கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து எனக்காய் இரத்த சாட்சியாய் மறிப்பீர்கள் என்றால் கண்டிப்பா உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வந்துருன்றார். அந்த 24 அதிகாரத்திலே பேசுகிறது அது இரத்த சாட்சியாய் மறித்து உபத்திரவத்திலிருந்து வரத பத்தி அல்ல. அந்த 24 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது கேட்டீங்கன்னா டோட்டலா அது எந்த விதமா இருக்கட்டும், ஒன்று கிறிஸ்துவின் வருகை, அந்த இடத்துல மெயினா சொல்றது கேட்டீங்கன்னா வருகையை குறித்து பேசுறார். ரெண்டு இடத்துலயும் ஒரே வசனம் வருது, ஆனா ரெண்டும் ரெண்டு வித்தியாசமான ஆங்கிள் சொல்லப்படுறது. நான் எப்பவுமே சொல்றேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு முடிவு என்பது, ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கைக்கு முடிவு என்பது ரெண்டு விதத்தில் வருகிறது. ஒன்று மரணத்தின் மூலமாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறார்கள், இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகையின் நேரத்திலே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறார்கள். ரெண்டு காரியம், ஒன்று மரணமோ அல்லது கிறிஸ்துவின் வருகையோ. இந்த வசனம் ரெண்டு இடத்துல சொல்லப்படுகிறது, ரெண்டு வித்தியாசமான ஆங்கிள் சொல்றார். 10 அதிகாரத்தில் 22 வசனம் சொல்லுகிறது மரண பரியந்தம், அவருடைய வாழ்க்கையிலே மரண பரியந்தம், உபத்திரவங்களிலே அவர்கள் வாழ்ந்து அவர்கள் உபத்திரவத்திலே அவர்கள் இரத்த சாட்சியாய் மறிக்கிறதா இருந்தாலும் மறுதளிக்காமல் கர்த்தருக்காக வாழ்ந்து அப்படி ரட்சிப்பை காத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போறது. ஆனா 24 அதிகாரத்தில் வரும் பொழுது கிறிஸ்துவின் வருகை குறித்து பேசுறார். அந்த அதிகாரத்தில் ஸ்டார்டிங் பார்க்கும் பொழுது உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் போது அங்கேயும் இதே காரியத்தை சொல்றார். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். வார்த்தை ஒன்று, ஆனால் அவர் சொல்லுகிற பின்னணி ரெண்டு வித்தியாசமானது. ஒன்று மரணத்தை சார்ந்தது, இன்னொன்று கர்த்தருடைய வருகையை சார்ந்தது. அதனாலதான் மரணமோ அல்லது கிறிஸ்துவின் வருகையோ ரெண்டு தான் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். எது முந்திக் கொள்ளுகிறதோ அது நம்மை பரலோகத்திலே சேர்க்கும். ஆகையினால் இந்த ரெண்டு வசனங்களுமே ரெண்டு வித்தியாசமான காரியத்தை போக்கஸ் பண்ணியிருக்குது. ஒன்று மரணம், இன்னொன்று அவருடைய வருகையை சார்ந்தது. சரி, இரண்டும் ஒரே காரியம்தான், ரெண்டு வித்தியாசமான விதத்தில் சொல்லப்பட்டாலும் ஆண்டவர் சொல்ல வருகிற கருத்து என்னன்னா ஒரே காரியம்தான், முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கள். இதுதான் ஆண்டவர் சொல்ல வரார், முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கள். நீங்க பெற்ற ரட்சிப்பில், பெற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில், பெற்ற ஆவிக்குரிய அனுபவத்திலே நிலைச்சிருங்க. எந்த காரணத்தை கொண்டும், எந்த சூழ்நிலையிலும், மரணம் நேர்ந்தாலும், பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் பாவங்கள் சுற்றி வந்தாலும் உங்க ரட்சிப்பை இழந்துடாதீங்க, நிலைச்சிருங்க, நிலைச்சிருங்க, கடைசி வரைக்கும் நிலைச்சிருங்க. இதுல ரெண்டு எதை உங்கள் வாழ்க்கையில முந்திக் கொள்ளுகிறதோ அது வரைக்கும் உங்கள் ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்படி ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது இதனுடைய மேன்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். எப்படி நாம் இந்த நிலைத்திருக்கிற அனுபவத்தில் இருப்பது, ஏன் சிலருடைய வாழ்க்கையில நிலைத்திருக்க முடியாமல் போகிறது, இதை நம்ம ரெண்டையுமே பார்க்கணும். ஏனென்றால் ஒருவன் பின்வாங்கி போகிறார் என்றால் அதற்குரிய காரியத்தை நம்ம புரியணும், அதை நம்முடைய வாழ்க்கையில் எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல நிலைத்திருப்பதற்கான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். எப்படி நிலைத்திருக்க முடியும், பிரச்சனை நடுவிலும் பாவம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுதும் எப்படி ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க முடியும், ரெண்டையுமே நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ளணும். இப்பொழுது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, கர்த்தரை அறிந்தவர்கள் ஏன் கர்த்தரை விட்டு விலகி போகிறார்கள், ஏன் அவங்களால நிலைச்சிருக்க முடியலங்கிறதற்கு உங்களுக்கு சில அடையாளங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு அதன் பிறகு எப்படி நிலைத்திருப்பது என்பதை குறித்தும் சில காரியங்களை நான் சொல்ல நினைக்கிறேன். எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயே 13 அதிகாரத்தை திறந்து கொள்வோம். 13 அதிகாரத்திலே 20-21 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். 13 அதிகாரம் 20-21.
கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன்,
கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன்
வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும்
தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய்
கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான் வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே
உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே
இடரல் அடைவான்.
இடரல் அடைவான். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் ஒரு அருமையான உவமையை சொல்லுகிறார். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இந்த 13 அதிகாரம் முழுவதும் உவமைகளால் நிறைந்திருக்கிறது. 7 உவமைகளை ஆண்டவர் சொல்றார். இந்த 7 உவமைகளும் பரலோக ராஜ்யத்தை குறித்த உவமைகள். பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நம்மை வழிநடத்தக்கூடிய 7 விதமான காரியங்கள், அதன் மேன்மைகள், பரலோக ராஜ்யத்தின் மேன்மை, அதிலே யார் பிரவேசிக்க முடியும், யார் இழந்து போவார்கள், இப்படி பல கருத்துக்களை இந்த 7 உவமைகளும் சொல்லுகிறது. இதில் முதல் உவமைதான் விதை விதைக்கிறவனுடைய உவமை. இந்த விதை விதைக்கிறவனுடைய உவமையிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த சம்பவம், இந்த கதை நமக்கு நல்லா தெரியும். இது உவமை கதை. இதிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு மனுஷன் விதை விதைக்க போகிறான். சில விதைகள் வழியருங்க விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை பார்க்கும் பொழுது கற்பாறை நிலத்தில் விழுந்தது, அப்பொழுது அது விளைந்தது. ஆனால் வேர் ஆடமாய் போக முடியாததினாலே அது சீக்கிரமாய் காய்ந்து போயிற்று. சிலது முள்ளுள்ள இடத்திலே விழுந்தது, அப்பொழுது அது முளைத்தது. பிரச்சனைகள் நெருக்கி போடும் முட்கள் அதை நெருக்கி போடும் பொழுது அது பலன் கொடுக்காமல் போனது. சிலது மாத்திரம் நல்ல நிலத்தில் விழுந்தது, 1, 30, 60, 100 பலன் கொடுத்ததுனர். இதனை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பலன் கிடைக்குது, நல்ல நிலத்தில். வழியருகே விழுந்ததும் போயிடுச்சு, கற்பாறை நிலத்தில் விழுந்ததும் போயிடுச்சு, முள்ளுள்ள இடத்துல விழுந்ததும் போயிடுச்சு, நல்ல நிலத்தில் விதைந்தது மட்டும்தான் பலன் கொடுத்துச்சு. அதுலயும் பார்க்கும்போது எல்லாமே நல்ல ரிசல்ட் சொல்ல முடியாது. 1, 30% தான் ரிசல்ட் கொடுத்துச்சு, 1, 60% தான் கொடுத்தது, இன்னொன்று தான் 100% கொடுத்தது. அதுலயும் வித்தியாசம் இருந்தது. சரி, இப்ப இந்த இடத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது எதுவென்றால், இந்த 20-21 என்ன சொல்லுகிறது, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன், ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான் அப்படிங்கிறார். கற்பாறை நிலம். இந்த கற்பாறை நிலம் என்பது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில இதை நம்ம கவனமா பார்க்கணும். இந்த ஒரு உவமை வச்சே இன்னைக்கு பேசிடல, அவ்வளவு விஷயம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நான் இந்த உவமையை டச் பண்ண பல விஷயங்களை சொல்ல நினைக்கிறேன். இந்த நிலம் என்பது நம்முடைய இருதயத்தை குறிக்கும். வெவ்வேறு விதமான இருதயங்கள் தேவ சமூகத்தில் வருகிற நம்முடைய வெவ்வேறு விதமான இருதயங்கள். இந்த கற்பாறை நிலத்தை மட்டும் இன்னைக்கு நான் சொல்றேன். இந்த கற்பாறை நிலம் வெளியில பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். மேல நல்ல மண் இருக்குது, கீழே தான் பாறை. இந்த ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது. வழின்றது அது உள்ளே போல, லேண்டுக்கே போல, போற வழியில போயிடுச்சு. சிலருடைய வாழ்க்கையில் இறைவனுடைய வார்த்தை ஷார்ட் அப்படி சொல்றேன், வசனம் வந்து உள்ளே போகாது, அப்படி இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன செய்தி கேட்டீர்கள், என்ன பிரசங்க, அந்த செய்தியில இந்த பிரசங்க யாராவது ஜோக் அடிச்சிருப்பாரு, ஏதோ குரங்கு கதை, நாய் கதை, பண்ணி கதை சொல்லியிருப்பாரு, அதை தான் சொல்லுவாங்க. என்ன பிரசங்க, என்ன என்ன மெசேஜ் இன்னைக்கு, பண்ணி கதை சொன்னார், ஒரு கழுத கதை சொன்னார், நாய் கதை சொன்னார்னு. வசனமே உள்ள போயிருக்காரு. இது வழியருகே விதைக்கப்பட்டது. என்னன்னு தெரியாது, என்ன கேட்டாங்க அவங்களுக்கு தெரியாது. கற்பாறை நிலம் வந்து உள்ள போய் இருந்து கொஞ்ச நாள் பலன் இல்லாம போச்சு. முள்ளுள்ளது இருந்துச்சு, வளர்ந்துச்சு. அதன் பிறகு பிரச்சனைகள் வந்து நெருக்கும் பொழுது, மேல இருந்து நெருக்கும் பொழுது பலன் கொடுக்காம போச்சு. ஆனால் நல்ல நிலத்தில் முள்ளும் இல்லை, கற்பாறையும் இல்லை, அதுதான் நல்லா விளைஞ்சது, பலன் கொடுத்தது. அதுலயும் டிஃபரெண்டான பலன் இருந்துச்சு, வெரைட்டியா இருந்துச்சு. இதுல பார்க்கும் பொழுது இந்த நிலங்கள், ஒன்னு இந்த கற்பாறை நிலம்ன்ற நிலத்தில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, மேல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், பிரச்சனை எங்கன்னா உள்ள இருக்குது. ஆழமா வேர் போக முடியாதபடி உள்ளதான் ப்ராப்ளம், மேல நல்லா இருக்கு. முள்ளுள்ள இடம் பாத்தீங்கன்னா உள்ள ப்ராப்ளம் கிடையாது, உள்ள நல்லா ஆழமா வேர் போகிறதுக்கு, வேர் நல்லா போறதுக்கு கீழே நல்லா இருக்கு, கிரவுண்ட் நல்லா இருக்குது. ஆனா மேலதான் பிரச்சனை, மேலதான் முள்ளு நெருக்குது, அது உள்ள போயிடும், ஆனா மேல பிரச்சனை. இது முதல் காரி. கற்பாறை நிலம் வந்து மேல நல்லா இருக்குது, உள்ள பிரச்சனை. முள்ளுள்ள நிலம் வந்து மேல நல்ல நல்ல மேல நில நல்லா இருக்குது, மேலதான் பிரச்சனை, மேலதான் நெருக்குது. நல்ல நிலம் தான் எல்லாத்திலயுமே கரெக்டா இருக்கு. சரி, நான் இதை ரொம்ப டிஸ்கிரைப் பண்ண நினைக்கல, ஏன்னா நான் வேற சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது இந்த கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறான், சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான், ஆனால் அதிலே அவனால் நிலைத்திருக்க முடியல. கேட்கும்போது நல்லா கேட்கிறான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது வெளியில நல்ல நிலம் பார்க்கறதுக்கு நல்ல விசுவாசி, கையில பைபிள், சந்தோஷத்தோடு வந்து சர்வீஸ் அட்டன் பண்றது, எல்லாமே நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு வெளியில பாத்தீங்கன்னா நிலம் நல்லா அருமையா இருக்கும், வெளியில எந்த ப்ராப்ளம் கிடையாது, நல்லா இருக்கும். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா உள்ளதா இருக்குது. அந்த நிலத்திலே ஆழமாய் வேர் போகாது. அந்த நிலைச்சிருக்காது யாருக்கு, எப்படிப்பட்டவங்க, கற்பாறையில தான் நிலைச்சிருக்க மாட்டாங்க. உள்ளதான் ப்ராப்ளம் இருக்குது. வெளியிலே பார்க்கறதுக்கு நல்ல பெர்ஃபெக்டா இருக்குது, எந்த பிரச்சனையும் சொல்ல முடியாது. விதைச்ச பொண்ணே உடனே உள்ள விதை போச்சு, உடனே செடி முளைச்சது. அப்ப இவங்க வந்து எப்படின்னா நல்ல வசனத்தை டக்குன்னு ரிசீவ் பண்ணுவாங்க, நல்லா கேட்பாங்க, பைபிள் எடுத்துட்டு வருவாங்க, நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க, நோட்ஸ் எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, நல்லா கிளீனா பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு மேல ஒரு லெவலுக்கு மேல வேர் போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டார்கள். தங்கள் இருதயத்திலே ஒரு லெவலுக்கு மேல அந்த வேத வசனம் வேறு விடுவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. அடியில கற்பாறையா இருக்கும். அப்படின்னா தங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருப்பாங்க, ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. இந்த லெவல் வரைக்கும் நான் வசனத்தை கேட்பேன், இந்த லெவல்குள்ள ப்ரீச் பண்ணா ஏற்றுக்குவேன், இந்த லெவலுக்கு மேல ரொம்ப டெடிகேஷனை பத்தி பேசினாங்கன்னா இது நமக்கு ஒத்து வராது, ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. அவங்க வச்சிருக்கிற லிமிட்குள்ளேயே இந்த பிரசங்கம் இருந்துச்சுன்னா சந்தோஷமா அட்டன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த பிரசங்கம் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் போகிறது, இன்னும் அர்ப்பணிப்பை குறித்து பேசுகிறது, இன்னும் ஆழமான சத்தியத்தை கொடுக்கிறது, இன்னும் கடிந்து கொள்ளுதலை கொடுக்கிறது, இன்னும் பரிசுத்தத்தை வலியுறுத்துகிறது, இன்னும் பாவத்தை கண்டிக்கிறது, இன்னும் பாரம்பரியத்தை கண்டிக்கிறது, இன்னும் தவறான காரியத்தை கண்டிக்கிறதுனா அதுக்கு மேல அது வேறுபடுவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. அவளால் அதுக்கு மேல அனுமதிக்க முடியாது, ஒரு லிமிட். அந்த லிமிட்டுக்குள்ளே இருப்பாங்க. என்னைக்குமே சொல்றேன், நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க சொல்றாரு. கடைசி வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிலைத்திருக்கணும்னா லிமிட் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு எல்லையை குறிக்க கூடாது. ஆண்டவருடைய வசனம் நமக்கு எவ்வளவு தூரம் அவர் நமக்கு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருக்க வேண்டும். ஒருபோதும் நமக்கு ஒரு லிமிட் வைக்கக்கூடாது. அந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம வாழணும்னு ஒரு பிளானோடு நம்ம வாழ்க்கை வைத்துக் கொண்டு வசனத்தை கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. அந்த நேரத்தில் ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களால நிலைச்சிருக்கவே முடியாது. ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருக்க வேண்டும். எதை சொன்னாலும் அதன்படி வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். கர்த்தர் சொல்றது எல்லாமே நமக்கு இன்பமா இருக்கும்னு சொல்ல முடியாது. அவர் சொல்ற விஷயங்களிலே, நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற விஷயங்களிலே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது சிலதாக இருக்கும். நம்மை குத்துகிற விஷயங்கள் தான் நிறைய இருக்கும். புரியுதுல, நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஆரம்பத்தில் நம்மளோட லைஃபுடைய ஸ்டாண்டர்ட் மாற மாற அதோடைய காரியங்கள் மாறும். ஆரம்பத்தில் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது கொஞ்சம் இருக்கும், நம்மை அந்த வசனங்கள் குத்துகிறது அதிகமா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம அதை ஏற்றுக்கொண்டு நம்ம இன்னும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு போக 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 அந்த லெவல் அப்படியே பெர்சன்டேஜ் மாறும். சந்தோஷப்படுத்துகிற காரியங்கள் நிறைய ஆகும், துக்கப்படுத்துகிற காரியங்கள் குறையும். இன்னும் இன்னும் நீங்க அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க போக போக சந்தோஷப்படுத்துகிற காரியங்கள் இன்னும் அதிகமாகும், துக்கப்படுத்துகிற காரியம் குறையும். இன்னும் 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 நீங்க அர்ப்பணிப்புக்குள்ள மேல போயிட்டே இருக்க இருக்க உங்களை எல்லா ஒவ்வொரு வசனங்களுமே உங்களை சந்தோஷப்படுத்தும், உங்களை துக்கப்படுத்துறது ரொம்ப மினிமைஸ் ஆயிடும். அதான் உண்மை. ஆனா இதுக்கு நிறைய பேருக்கு அந்த பொறுமை இல்லை. இது வந்து ஒரே நாள் நடக்கிற விஷயம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருந்து ஒரே நாள் டக்குன்னு பீக்ல போய் நிக்கிற விஷயம் கிடையாது. கிராஜுவலா போகணும். நேற்றைய தினத்தில் உங்களிடத்தில் 10 குறைவுகள் இருக்கிறது என்றால் இன்றைய தினத்தில் அது 9 மாறலாம், நாளைக்கு அதை 8 மாறணும். அப்படிதான் நம்ம குறைச்சிட்டு போறோம். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லு, நாம் பூரணமாகும்படி நாம் கடந்து போவோமாக, பவுலே பூரணமாகிறதுக்கு தான் கடந்து போக சொல்றாரு. ஒரே நாள் பூரணம் அடைஞ்சதுன்னு யாரும் சொல்ல முடியாது. பவுலே தன்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேடினவனானேன் என்று சொல்லி நான் எண்ணுகிறது இல்லை, நான் என் பர்ஃபெக்ட் கிடையாதுங்கிறார். பர்ஃபெக்ட்னு தன்னை பற்றி தைரியமா சொல்றது நம்ம ஆண்டவர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. நான் பர்ஃபெக்ட் தைரியமா சொன்ன ஒருத்தர் அவர் மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலே குறைவுகளை நம்ம குறைச்சிட்டே போனோம், நிறைவுகள் நமக்கு அதிகரிச்சுட்டே போனோம், குறைவுகள் குறைச்சிட்டே போனோம். அதன் நடுவில் ஆண்டவர் சொல்கிற பல விஷயங்கள் நமக்கு பிடிக்காது, பல விஷயங்கள் ஏற்றுக்கொள்வது கஷ்டமா இருக்கும், பல விஷயங்கள் நம்முடைய மனதிற்கு ஏற்றதாக இருக்காது. ஆனாலும் என் ஆண்டவர் அதை சொல்லிவிட்டார் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்வதுதான் சரியான ஒரு ஆவிக்குரிய இருதயம், அதுதான் நல்ல இருதயம். அவனாலதான் நிலைச்சிருக்க முடியும். இது வந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நினைக்காதீங்க, இயேசு கிறிஸ்து காலத்திலேயே இந்த பிரச்சனை இருந்துச்சு. அவர் ஊழியம் செய்த நாட்களிலேயே சேம் ப்ராப்ளம் இருந்துச்சு. இன்னைக்கு பிரச்சனை இது இல்லை, பழைய பிரச்சனை இது. எடுத்து பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 6 நேர திருப்பிக் கொள்வோம். 60 66 வாசிக்கலாம். 6:60-66.
அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அது முதல்
அவருடைய சீஷரில் அநேகர்
அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள்.
பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் செய்த நாட்களிலேயே இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அவர் கூட இருந்தவங்களுக்கே இந்த காரியத்தில் நிக்க முடியல, அவங்களே நிக்கல, அவர் கூட இருந்தவங்க. இதுல 12 இல்ல, இது 70. இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தில ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாரு. முதலாவது அப்போஸ்தலர்களாக 12, பின்பு தான் செல்லுகிற இடத்துல எல்லாம் 2 முன்பாக அனுப்புவதற்கு 70 கர்த்தர் நியமிச்சார். இதுல பார்க்கும்பொழுது இந்த 12 முற்றிலுமாக தங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் பின்னாலேயே வந்தவங்க. அவரோடு நடந்தாங்க, அவரோடு படுத்தாங்க, அவரோடு சாப்பிட்டாங்க, அவரோடு தூங்கினாங்க, எழுந்தாங்க, அவர் கூடவே போயினவங்க 12. ஆனால் இந்த 70 இவர் நியமித்தார். இவங்களுக்கு ஏற்ற விதத்தில் இவங்க வந்து ஊழியத்தின் காரியத்தில் பங்கு பெற்று இவர்கள் செயல்பட்டார்கள். இந்த 70 கூடவே இருந்தார்கள் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இவர்களுக்கும் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தார், இவர்களையும் கர்த்தர் ஊழியத்தில் யூஸ் பண்ணார். ஆனால் இவர்களுடைய நிலைமை பார்க்கும் பொழுது ஒரு லிமிட் வச்சிருந்தாங்க. இந்த 6 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தனக்கு நேரிடப் போகிற மரணத்தை குறித்து, தன்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்க போகிற விஷயங்கள் எல்லாத்தையும், பாடுகளை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டு வருகிறார். நான் தான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம், இப்படி பல விஷயங்களை அவர் சொல்லிட்டு வர்றார். இதை சொல்லும் பொழுது இந்த 70 அநேகருக்கு இதுல உடன்பாடு இல்லை. அவங்களுக்கு என்ன போகணும், நல்லா இவ்வளவு பிரசங்கம் பண்ணணும், பிசாச துரத்தணும், வியாதி சுகமாக்கணும், சக்சஸ்ஃபுல், அப்படி சந்தோஷமா வந்து நிக்கணும். இந்த 70 பாத்தீங்கன்னா அதுலதான் இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு என்னன்னா ஒரு பவர்ஃபுல் பிரீச்சர் அப்படி வந்து ஸ்டேஜ்ல நிக்கணும், முன்னால போய் நின்று இவ்வளவு பிசாச துரத்தணும், வியாதி சுகமாக்கணும் அப்படி இருக்கணும். ஆனா அவரோடு அவர் சொன்ன அந்த வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு மனசு இல்லை. வெளியிலே தங்களை ஒரு அதிகாரம் உள்ளவர்களாய் வல்லமை உள்ளவர்களாய் காண்பிக்க நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். இது நீங்க லூக்கா 10 வீட்டில் போய் படிச்சு பாருங்க, அவங்க கதை தெரியும். 10:18 17-18 படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 70 புறப்பட்டு போய் பிசாசுகளை துரத்திட்டு ஒரே சந்தோஷம், எங்களுக்கு ஓடி வந்த ஆண்டவரே இப்படி நாமத்தினால பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்படுகிறது, ஒரே அடியே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. உடனே இயேசு கிறிஸ்து தலையில கொட்டினார், பிசாசுங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக சந்தோஷப்படாதீங்க, உங்க நாமம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா இது? ஆண்டவர் கன்ஃபார்ம் வந்தார், உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது. என்ன ஒரு கிஃப்ட் இல்ல இது, உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது. அந்த 70 இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது. அப்படின்னா இவங்க கர்த்தருக்குரியவர்களா இருந்தாங்க. ஆனா அந்த பெயர் எழுதப்பட்டவர்கள், பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டவருடைய நிலைமைதான் இந்த 6 அதிகாரத்தில் அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். இயேசு கிறிஸ்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார், உங்க பெயர் பரலோகத்தில் இருக்குது. என்ன ஒரு பாக்கியம், அவர் நேரடியாக தான் வாயில கன்ஃபார்ம் பண்றாரு, உங்க பேர் பரலோகத்தில் இருக்குதுன்னு சொல்றாரு. அப்படி தெரிந்தும் அவ்வளவு காரியங்களை உணர்ந்திருந்தும் அவருடைய அதிகாரத்தை பெற்றும் பிசாசுகளை துரத்தி வியாதிகளை சுகமாக்கி இவ்வளவு தூரம் தங்களுடைய பெயர் பரலோகத்தில் இருக்கிறது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஆண்டவருடைய உபதேசத்தை முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லாமல் அவங்களுக்கு ஒரு லிமிட்லேயே இருக்கிறாங்க. அந்த லிமிட்டை தாண்டி அவருடைய வார்த்தைகள் அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இது கடினமான உபதேசம், யார் இதை ஏற்றுக்கொள்வார்கள் சொன்னார். சொன்னதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அநேகர், அது 70 மெஜாரிட்டி, அநேகர் இருக்குது, மெஜாரிட்டி போயிடுச்சு. ஏதோ ஒன்று ரெண்டு பேர் தான், ஒரு 10 இருந்தாங்களா என்னன்னு தெரியல, மெஜாரிட்டி போயிடுச்சு. 70 அநேகர் போயிட்டாங்க, சிலர் தான் தான். அப்படின்னா இதுல என்ன தெரியுதுன்னா, நமக்கென்று ஒரு லிமிட் வைக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தனக்கென்று ஒரு லிமிட் வைக்கிறவன் ஒருபோதும் நிலைச்சிருக்கவே முடியாது. புரிதுங்களா? ஆண்டவர் என்னைக்குமே நமக்கு நல்லா தெரியணும், நமக்கு வந்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பார், அதுல அவ வந்து கீழ்ப்படுகிறான்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு அவனுக்கு போதிப்பார். அதுக்கு அவன் கீழ்ப்படுகிறான்னா அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போதிப்பார். அதுக்கு அவன் கீழ்ப்படுகிறான்னா அவனுக்கு பார்த்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போதிப்பார். ஆனால் அவனுக்கு அந்த சாதாரணம் இருந்தால் சிலருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுருவார் மேலோட்டமா. ஆண்டவரும் ஆளுக்கு ஏத்த மாதிரி செய்யறவர் தான், தெரியுமா? ஆளுக்கு ஏத்த மாதிரி தான் அவர் செய்வார். எல்லாரையும் ஒரே நடத்துவார் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஆண்டவர் ஆளுக்கு ஏத்த மாதிரி தான் செய்வார். அவர்கிட்ட 12 பேருக்குமே டிஃபரன்ஸ் காட்டினாரு, தெரியல. 3 பேருக்கு முக்கியத்துவம், பேதுரு, யாக்கோபு, யோவான். அடுத்த 9 பேருக்கு பாத்தீங்கன்னா அடுத்த காரியம் தான், வித்தியாசம் காமிச்சார். இந்த மத்தேயு 13 அதிகாரத்தில் அப்புறம் பாருங்க, ஓமைகளா சொல்லுவார், ஒரே ஓமைகள், எல்லா ஓமைகளா பேசுவார். நிறைய பேருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்லுமோ கதை சொல்ற, கதை கேட்டுருங்க. இந்த சண்டே ஸ்கூல் மாதிரி ஏதோ சொல்றாரு போலுக்கு, கதை விதை விதைக்கிற விவசாயத்தை பத்தி பேசுறார் போல இருக்குன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் விவசாயம் பத்தி பேசுறாரு கேட்டிருந்தாங்க. விதை விதைக்கிறத பத்தி என்ன சொல்றாரு, ஓ இதை கேட்டுட்டு போய் நம்மளும் விவசாயம் பண்ணலாம் போலுக்கு, நல்லா உழுது, கல்லா எடுத்துட்டு முள்ளிச்செடி வராதபடி பார்த்து களைகளை எல்லாம் பிடிங்கி நல்லா விதைக்கணும், அப்பதான் நல்ல மகசூல் கிடைக்கும், அதை சொல்லிக் கொடுக்கிறார் போல இருக்குன்னு பல பேர் கேட்டுருந்துருப்பாங்க நினைக்கிறேன். இப்படி பல பேர் கேட்டுட்டாங்க. சீஷர்களுக்கு குழப்பம், ஒண்ணுமே புரியல. பின்னால் அப்புறம் கேட்கிற, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, ஒண்ணுமே புரியல, இது அர்த்தத்தை எங்களுக்கு சொல்லும். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அறிந்து கொள்ளும்படி, அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, புறவி இருக்கிறவர்களுக்கு இது அருளப்படவில்லை. ஏன்னா கேட்டு உணரக்கூடாது அவங்களுக்கு, இதை நான் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, நான் சொல்லலைன்ட்டாரு. அப்போ உணராதவர்களுக்கு கர்த்தர் சொல்லவே மாட்டார். ஒரே சர்ச்சில் ஒரே மெசேஜில் டிஃபரன்ஸ் இருக்கு, தெரியுமா? ஒரு சர்ச்சில் ஒரு மெசேஜில் இருக்கிற ஆட்களுக்குள் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒருத்தருக்கு மெசேஜ் ஆழமா போகும், அவன் உணர்வடைவான், கண்ணீர் விடுவான், அழுவான், ஒப்பு கொடுப்பான், அவன் வாழ்க்கை மேல போயிட்டே இருக்கும். இன்னொருத்த உட்காந்து சிரிக்கும் போது சிரிப்பான், ரொம்ப சீரியஸா மெசேஜ் போச்சுன்னா என்னடா பேசிட்டு இருக்கிறாருன்னு இருப்பான். அந்த மெசேஜ் அதே மெசேஜ் தான், ஒரே மெசேஜ் தான், இன்னொருத்தருக்குள்ள போகாது. ஒருத்தன் ரசிப்பான், ஒருத்தன் அதை வந்து உள்வாங்கிக் கொள்ளுவான், வாழ்க்கையாக மாத்துவான், இன்னொருத்தன் அது இவ்வளவு மெசேஜ் முடிக்க மாட்டிருக்கிறாரு உட்கார்ந்துட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஏத்த மாதிரி அது இருக்காது. ஒரே மெசேஜ் ஆளுக்கு ஏத்த மாதிரி அது மாறும். ஆனால் ஆண்டவர் அந்த செய்தியிலேயே தாகம் உள்ளவனுக்கு அது ஜீவ தண்ணீராய் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை செழிக்கப்படுவார். ஆனால் சாதாரணமா இருக்கிறவன் அதை கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு போயிட்டே இருப்பான். வித்தியாசம் இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய காரியம் எல்லாமே வித்தியாசம் இருக்கு. ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறும், எல்லாமே மாறும். ஆளுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் மாறும். நம்ம தான் முக்கியம், நம்மளுடைய கமிட்மெண்ட் தான் முக்கியம். அதை வச்சுதான் ஆண்டவருடைய வார்த்தையுடைய கிரியைகள் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 12 பேருக்கு கூட டிஃபரன்ஸ் காமிச்சாரு. அதுல ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா அதுல அர்ப்பணிப்புல டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த 3 பேருடைய அர்ப்பணிப்பு வேற, மத்த 9 பேருடைய அர்ப்பணிப்பு வேற. அதே போல புறம்பே இருக்கிறவர்களுக்கு கதை மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த 12 பேருக்கு அதன் ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். நிறைய விஷயம் இருக்குது. அதனால பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்குமே கர்த்தருடைய காரியத்தில் லிமிட்டே பண்ணாதீங்க, ஒரு லிமிட் வைக்காதீங்க. இவ்வளவுதான் அப்படின்னு வச்சீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல உங்களால நிலைச்சிருக்க முடியாது. நான் தெளிவா சொல்றேன், இவ்வளவுதான் என்று சொல்லி ஒரு லிமிட் வச்சீங்கன்னா உங்களால கர்த்தர் உங்களை இழுத்துட்டு போகிற லெவலுக்கு உங்களால போக முடியாது. ஒரு லெவலுக்கு மேல நின்றுடுவீங்க, அதுக்கு மேல டிராவல் பண்ண முடியாம நின்றுடுவீங்க. நமக்குள்ள எப்பவுமே நம்முடைய மனது திறந்திருக்கணும், ஆண்டவருக்கு இருதயம் திறந்திருக்கணும். அவர் என்ன சொன்னாலும் செய்வேன், எது வேணானாலும் விட்டுருவேன், எதை செய்ய சொன்னாலும் செய்வேன். அவர் எங்க போ சொன்னாலும் போவேன், எங்க நிக்க சொன்னாலும் சந்திக்குவேன், எங்க உட்கார சொன்னாலும் எங்க வர சொன்னாலும் வருவேன். அந்த கமிட்மெண்ட் நமக்கு இருக்கணும், அதை வைத்துதான் நம்ம கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க முடியும். இதுல நீங்க ரொம்ப தெளிவாருங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம், லிமிட் வைக்க கூடாது. சரி, அடுத்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறது. இப்ப நம்ம நிலைச்சிருக்க முடியாத விஷயத்துக்கு ஏன் நிலைச்சிருக்க முடியாதுன்னு சொன்னேன், இப்ப எப்படி நிலைச்சிருக்கிறது அதையும் பார்க்கலாம். இதுவும் இந்த யோவான் 6 தான் இருக்குது, நிலைச்சிருக்கிற விஷயம் இதுவும் அதே 6 தான் இருக்குது. 56 வசனத்தை வாசிக்கல்,
என் மாம்சத்தை புசித்து,
என் மாம்சத்தை புசித்து,
என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன்,
என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன்
என்னிலே நிலைத்திருக்கிறான்,
என்னிலே நிலைத்திருக்கிறான்,
நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன்,
நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இங்கே மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். இந்த வசனத்தை நம்ம லிட்ரலாவும் எடுத்துக்கலாம், ஆவிக்குரிய விதத்தில் அதை வியாக்கியானமும் பண்ண முடியும். ரெண்டு காரியத்தில் எடுத்துக்க முடியும் இந்த வசனத்தை. லிட்ரலா எடுத்துக்கிட்டீங்கன்னா என் மாம்சம் அதுதான் மெய்யான போஜனம்னு சொல்வார். இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அதே சொல்லிட்டு வருவார், ஜீவாப்பம் நானேன்னு 48 வசனத்தில் ஆரம்பிச்சு அவர் நான் தான் என்னுடைய மாம்சம் தான் அந்த மெய்யான போஜனம், என்னுடைய ரத்தம் தான் மெய்யான பானம் இப்படி சொல்லிட்டே வருவார். இது பந்தியையும் நமக்கு குறிக்கும், அவருடைய மாம்சத்தை புசித்து நம்ம ரத்தத்தை பானம் பண்ணுதல், இது பந்தியையும் குறிக்கும். லிட்டலா பார்க்கும் பொழுது என்னுடைய மாம்சம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நாம கர்த்தருடைய பந்தியில வரும் பொழுது அது ஒரு அப்பமாகவும் திராட்சை ரசமாகவும், அதாவது பிரெட் அல்லது கிரேப் ஜூஸ் அப்படின்னு எடுத்து, பிரெட் கிரேப் ஜூஸ் நம்ம பார்க்கறது அல்ல, இயேசு கிறிஸ்து அதை நமக்கு தன்னுடைய மாம்சமாகவும் ரத்தமாகவும் அதை நினைவு கூறும்படி சொல்றார். அப்படி நாம் அந்த விசுவாசத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம், இதன் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவரோடு நிலைத்திருக்கிறோம், அவரோடு ஐக்கியப்படுகிறோம். இதுல இந்த கம்யூனியன் எடுக்கிறதுனாலே ஒருவனால் ஆண்டவரிடத்தில் நிலைத்திருக்க முடியுமா, ஜஸ்ட் வந்து உட்கார்ந்து எடுக்கிறதுனால, இது நம்ம தெரியணும். நிறைய பேர் வந்து கம்யூன் வந்து ஒரு சடங்காச்சாரமா ஒரு பிளஸ்ஸிங்கா நினைக்கிறாங்க, கிடையவே கிடையாது. கம்யூனியன் வந்து சிலர் பிளஸ்ஸிங்கா நினைக்கிறாங்க, கிடையாது. எப்படின்னு சொன்னீங்கன்னா சிலர் வந்து இங்கேயே கூட இருக்கிறாங்க, அந்த ஃபர்ஸ்ட் வாரத்தில் கரெக்டா கம்யூனி நேரத்தில் உள்ள நுழைஞ்சு எடுத்துட்டு ஓடுற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி வரலன்னா முடிச்சிடும், சில வரதுக்குள்ள சர்வீஸ் முடிச்சிடும், ஃபர்ஸ்ட் எனக்கு மட்டும் திருப்பி கொடுப்பேன், எல்லாம் ஆத்மா கத்திர சோத்துல போட்டு முடிச்சிருவோம், ஜனங்க கலைஞ்சு பாக்குறோம். சார், ஃபர்ஸ்ட் கம்யூனிக்காக வந்து நிற்பாங்க, ஏன் வந்து எதுக்கு கம்யூனி, சர்வீஸ் முடிச்ச பிறகு வந்து அந்த பிரெட்டையும் கிரேப் ஜூஸும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பிரெட் கிரேப் ஜூஸ் தான், அதுக்கு அவன் கடையிலேயே வாங்கி குடிச்சிட்டு சாப்பிட்டு போயிடலாம். புரியுதா, ஆண்டவர் இது வந்து இது இல்ல, இது ஒரு ஆசீர்வாதமா நினைக்கிறாங்க, கண்டிப்பா சொல்ல கிடையவே கிடையாது. அப்படி வந்து எடுக்கிறது வந்து பிளஸ்ஸிங் கிடையாது. இந்த கம்யூனியனுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு பின்னணி இருக்குது. இந்த கம்யூனியனை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா இந்த 1 11 அதிகாரத்தில் சொல்லும் போது நம்மளை ஆண்டவர் நிதானிக்க சொல்றாரு. அந்த கம்யூனியனோட இணைந்து இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கணும், நிதானிக்க சொல்றாரு. கர்த்தரை தேடாம கர்த்தருக்காய் வாடாம சும்மா வந்து எனக்கு கூட கை நிடல் அர்த்தமே கிடையாது, அதனால ஒண்ணும் கர்த்தர் நினைச்சிருப்பான்னு சொல்ல முடியாது, கிடையவே கிடையாது. கம்யூனியனோடு இணைந்த விஷயங்களை பார்ப்பீங்களானால் ஆண்டவர் நம்மளை நிதானித்து பாருங்கிறார். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப அந்த கம்யூனியனோடு இணைந்து இருக்கிற விஷயம் நம்மளை ஆராய்ந்து பார்க்க வைக்கிறது, நம்முடைய குறைவுகளை களைய வைக்கிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, வார்னிங் கொடுக்கிறாரு, அபாத்திரமாய் நீ பங்கு பெற்றால் அது உனக்கு டேஞ்சர். கம்யூனியன் பிளஸ்ஸிங் கிடையாது, டேஞ்சரான விஷயம். புரியுதா? கம்யூனி வந்து பிளஸ்ஸிங் நம்ம எடுக்க கூடாது. கம்யூனி வந்து ஒரு டேஞ்சரான விஷயம். பாத்திரமா எடுக்கிறது நல்லது. அதனால ஆண்டவர் நமக்குள் நிலைச்சிருக்கிறார், நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிறோம், கரெக்ட். ஆனால் அபாத்திரமா எடுக்கிறது அவனுக்கு டேஞ்சர். அது அவனுக்கு வந்து ஆசீர்வாதங்களை நிறைய பேர் ஆசீர்வாதம் நினைச்சு வந்து கை நீட்டுறாங்க. இங்க வந்து சர்வீஸ் முடிஞ்ச வந்து கை நீட்டுறாங்க. அது ஆசீர்வாதம் கிடையாது, அவங்களுக்கு சாபம் அது. புரியுது? நிறைய பேருக்கு இதோடைய மீனிங் புரியறது இல்லை, அதோடைய பின்னணி தெரியறது இல்லை. அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என் மாம்சத்தை பூசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனை நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதற்கு காரியம் காரணம் என்ன? இங்க நிலைத்திருக்கிறதை பத்தி ஏன் ஆண்டவர் பேசுறார்னா, இந்த கம்யூனியன்ல நம்ம வரும்பொழுது நம்மை நிதானிக்கிறோம், நம்முடைய குறைவுகளை நம்ம அனலைஸ் பண்றோம், நம்முடைய குறைவுகளை களைகிறோம், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறோம், நம்முடைய குறைவுகள் அதோடு நம்ம எடுத்தால் நமக்கு மரணம் வரும் அல்லது வியாதி வரும் கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறதுனாலே அதற்காகவாகிலும் பயந்து நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துறோம். அதுக்கு பயந்து பரிசுத்தப்படுத்தக்கூடாது, நேச்சுரலாவே பரிசுத்தமா இருக்கணும், அதுதான் கரெக்ட். அப்படி இல்லாத பட்சத்தில் அட்லீஸ்ட் மரணத்திற்கும் வியாதிக்கும் பயந்தாகியும் பரிசுத்தமாகின்ற. அப்ப அப்படி அதுக்கு என்ன, இந்த கம்யூனியனோடு இணைந்திருக்கிறது பரிசுத்தம், கம்யூனியனோடு இணைந்திருக்கிறது அர்ப்பணிப்பு. இந்த கம்யூனியனோடு இணைந்திருக்கிற காரியம் நம்மை கர்த்தருக்கு இன்னும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து சரிப்படுத்திக் கொள்கிறது. இதனாலதான் நம்ம ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறோம், அவர் நம்ம நிலைத்திருக்கிறார், அதுதான் அதனுடைய காரியம். சும்மா ஒரு அப்பத்தையும் திராட்சை ரசத்தை வாயில் ஊத்திக்கிறதுனால கிடையாது, கிடையவே கிடையாது, அதனால கிடையாது. இதை நான் இன்னொரு விதமாகவும் நான் சொல்ல நினைக்கிறேன். மாம்சம், என் மாம்சம், என் ரத்தம், இதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், என் மாம்சத்தை பூசித்து என் ரத்தத்தை மானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனை நிலைத்திருக்கிறேன். இந்த மாம்சம் என்பது எதை குறிக்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம்.
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது.
போதும், அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்படி ஆனால் இந்த கிறிஸ்துவின் மாம்சம் என்று சொல்லப்படுகிறது என்ன? தேவனுடைய வார்த்தை. புரியுது உங்களுக்கு? இங்கதான் ஆண்டவர் அதை கன்வெர்ட் பண்றாரு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த மாம்சம் என்பது, கிறிஸ்துவின் மாம்சம் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கும். அதுவே அந்த வார்த்தையானது மாம்சமாய் மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்படி என்றால் இந்த தேவனுடைய வார்த்தை தான் கிறிஸ்துவின் மாம்சம். இது நமக்குள் போகும் பொழுது, இந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள் போகும் பொழுது, ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய சத்தியமும் நம்மை நிரப்புகிறது. இந்த கிருபையும் சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, இந்த மாம்சமாகிய தேவனுடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவின் மாம்சம் இது உள்ளே வரும் பொழுது, நாம் அவருக்குள் நிலைத்திருப்பதற்கு பலன் கொடுக்கிறது. அவருடைய மாம்சம், என் மாம்சத்தை புசித்து, இரண்டாவது என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன், ரெண்டு இருக்குது. ஒன்று, தேவனுடைய வார்த்தையை நம்ம உள்வாங்கும் பொழுது இந்த வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தி, இந்த வசனம் கிறிஸ்துவுக்குள் நம்மை நிலைத்திருக்க உதவி செய்கிறது. இரண்டாவது, கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களற குறைவுகளற நம்மை கழுவி, நம்மை பரிசுத்தப்படுத்தி, கிறிஸ்துவோடு நம்ம நிலைத்திருப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. ஸ்பிரிச்சுவலாம் எடுத்துக்கணும். மாம்சம் ரத்தம் உடனே வெறும் பிரெட் கிரேப் ஜூஸ் அப்படின்னு பார்க்கக்கூடாது. இவருடைய ஆவிக்குரிய காரியம் இப்படி இருக்குது. தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்துவனுடைய ரத்தம். தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்தப்படுத்தும், கிறிஸ்துவனுடைய ரத்தமும் நம்மை பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். ரெண்டுமே பரிசுத்தப்படுத்தக்கூடியது. அப்போ பரிசுத்தம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே அதிகரிக்க அதிகரிக்க நாம் ஆண்டவரோடு நிலைத்திருக்க முடிகிறது. என்னைக்குமே சுபாவம் ஒத்து போகும் போது மாத்திரம்தான் ஒருத்தரோட நிலைச்சிருக்க முடியும். ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், சுபாவம் ஒத்து போகும் போதுதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம ரொம்ப காலம் மெயின்டைன் பண்ண முடியும். சுபாவம் ஒத்து போகாமல் போகும்பொழுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும். அப்போ நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற சுபாவம் ஒத்து போறது. எப்படி ஒத்து போகுது? நமக்கு ஜென்ம சுபாவம் ஒண்ணு இருக்குது, பாவ சுபாவம் நம்ம நமக்குள்ளே இருக்குது. ஆனா அவருக்கோ பூரண பரிசுத்தர். அப்போ அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் கழுவப்பட சுத்திகரிக்கப்பட நம்முடைய வாழ்க்கையில் சுபாவங்கள் கிறிஸ்துவோடு இன்னும் மேட்ச் ஆயிட்டே போகுது. இன்னும் மேட்ச் ஆகுது. இன்னும் அவரோடு நெருக்கமாய் ஒத்துப்போகுது. இன்னும் ஒத்துப்போகுது. அது ஒத்துப்போக அவருக்குள்ள நம்ம நிலைச்சிட்டே இருப்போம். அது ஒத்து போகாத பட்சத்துல தான் நிக்க முடியாது, ஆண்டவர்கிட்ட ஓடி போக வேண்டிய நிலைமை வரும். எல்லாமே அப்படிதான், ஓடி போறவங்க கதையெல்லாம் அப்படிதான். ஆண்டவர்கிட்ட ஓடி போறவங்க காரியம் எல்லாம் வேறேதான் இல்ல. சுபாவத்தில் ஆண்டவரோடு ஒத்து போகாதவனால் கர்த்தரோடு வந்து நிக்க முடியாது, ஓடியே போயிடுவான். அதுதான் பிரச்சனை. இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தை அவருடைய ரத்தம் ரெண்டுமே நம்மை பரிசுத்தப்படுத்தி கிறிஸ்துவோடு ஒத்து போக வைக்கிறது. அது நிமித்தமாய் நம்மால் கர்த்தரோடு நிலைத்திருக்க நமக்கு முடிகிறது. நிலைச்சிருக்க வைக்க வார்த்தை. என்னைக்குமே சொல்றேன், தேவனுடைய வார்த்தைக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வசனத்திற்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வசனத்திற்கு முழு வேதாகமத்திற்கும் இருதயத்தை திறந்து வச்சிருங்க. அதுதான் முக்கியம். நமக்கு பிடிச்ச மாதிரி போகக்கூடாது. முழு வேதாகமத்திற்கும் நம்முடைய இருதயம் திறந்திருக்கணும். எங்க வீட்டு நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க வீட்டில் ஒரே ஒரு பைபிள் இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம், பெரிய பெரிய ஒரு பைபிள். எங்க வீட்டுக்கு ஒரே பைபிள் சின்ன பையனா இருக்கும்போது. அந்த பைபிள் வந்து எங்க சித்தி சின்ன வயசா இருக்கும், சின்ன பொண்ணா இருக்கும்போது சண்டே ஸ்கூல் போன போது அங்க கொடுத்துருக்கிறாங்க, பிரசன்ட் பண்ணிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த பைபிள் ஏதோ என்ன சொல்லுது, இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு எங்க அண்ணன் வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்து பைபிள் வச்சிருக்கு, பழைய பைபிள். அந்த பைபிள் பாத்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் மட்டும் ரொம்ப அழுக்கா இருக்கும், சென்டர்ல அப்படி மூடி வச்சா கூட நடுவில் கொஞ்சம் இடத்து பாத்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் அழுக்கா இருக்கும், மற்ற இடம்லாம் சுத்தமா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கீத பகுதி. அது மட்டும் கொஞ்சம் அந்த பேஜஸ் மட்டும், அந்த 150 சங்கீதம் இருக்கிற அந்த பகுதி மட்டும் அடிக்கடி திறந்திருப்பாங்க, அடிக்கடி தொட்டிருப்பாங்க அந்த பகுதி. அந்த சென்டர் பீஸ் மட்டும் கொஞ்சம் அழுக்கா இருக்கும், மீதி இந்த பக்கமும் சுத்தமா இருக்கும், இந்த பக்கமும் சுத்தமா இருக்கும். அந்த பைபிள் அப்படி என்ன, அந்த பைபிள் எப்படி யூஸ் பண்ணிருக்கிறாங்க? சங்கீதத்தை மட்டுமே வாசிச்சிருக்கிறாங்க, எல்லாரும் உட்கார்ந்து உட்கார்ந்து சங்கீதத்தை மட்டுமே வாசிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் இப்படிதான், நமக்கு குத்தாது, அதுக்கு அடுத்தது நீதிமொழிகள் பக்கமே போயிட மாட்டாங்க, அங்க போன அடி உதவுதான் விழும். அதனால சங்கீதத்துக்குள்ளேயே நிறுத்திக்குவாங்க, அதை தாண்டி போயிடவே மாட்டாங்க. இப்படி இருக்கிறோம்ல, அந்த பைபிளை பார்க்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வரும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய மார்க் படியிருக்கும், அதுல குறிப்பா ஒரு வசன ஞாபகம் எனக்கு இன்னைக்கு அது ஞாபகம் இருக்கு. நானே அடிக்கடி ஏன் கோடு போட்டுருன்னு பார்ப்பேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். நான் சின்னதா இருக்கும்போது அது பார்த்துக்கிறது பார்த்தா அதுல அந்த லைன் மார்க் கோடு போட்டுச்சு. இப்ப ஞாபகம் இருக்குது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார், அதுக்கு மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப இது என்ன தெரியுது, ஆசீர்வாதமான காரியம். அதுல சங்கீதம் நம்மளை குத்தாத ஒரு பகுதி, நம்மளை எங்கேயுமே பாதிக்காத ஒரு பகுதி சங்கீத புத்தகம். அதை கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி வாழ்க்கையில் அப்படிதான் இருக்குது சார், அதையும் தொடர்றது இல்லை. தொட்டான் கடைசியில் இப்படி ஒரே ரொம்ப அப்படியே சாஃப்டா இருக்கிறத மட்டும் தொட்டுட்டு போறோம். இல்ல, வேதத்தை டோட்டலா கவனிக்கணும், டோட்டலா கவனிக்கணும். எல்லா உபதேசங்களுக்கு அழகும் என்ன பொருத்தப்பட்டு இப்பொழுது எனக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியத்தில் நான் புரிந்து கொள்ளுகிற காரியம்னா, புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை நல்லா தீர்க்கமா பார்க்கணும். இன்னைக்கு நான் காலையில் அதை நான் வலியுறுத்தி சொன்னேன், இயேசு 4 சுவிசேஷத்தை நல்லா பார்க்கணும், இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பார்க்கணும், அவருடைய உபதேசத்தை பார்க்கணும், நிருபங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற நடைமுறை சத்தியங்கள் உபதேச சத்தியங்களை கவனிக்கணும். இதுதான் இன்னைக்கு நமக்கு கீவேர்ட்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமானது, இதுதான் கிறிஸ்து. ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துக்குரியதிலே நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம், நம்ம சங்கீத புஸ்தகத்தின் காலத்தில் இல்ல, ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் காலத்தில், அங்க பார்த்தா ஒரே வாக்குத்தத்தமா இருக்கும், எங்க தரப்புனாலும் ஒரே வாக்குத்தத்தமா கிடக்கும். நம்ம அந்த காலத்துல இல்ல, இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் புதிய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு சத்தியம் முக்கியம், புதிய ஏற்பாட்டு உபதேசம் முக்கியம், நிருபங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை முக்கியம். அதுதான் இன்னைக்கு நமக்கு முக்கியமானது. அதனால மற்றது முக்கியம் சொல்ல வரல, மற்றதையும் படிங்க, மற்றதையும் பல காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க, ஆனால் இதை பிரதானமாய் நடைமுறை ஃபார்முலா வச்சுங்க. உங்களுடைய லைஃப் கூடிய புக்காக இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை ஆழமாய் பாருங்க. அந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறார், அதுல இருக்கிற பிளஸ்ஸிங்ஸ் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுலதான் நம்முடைய மைண்ட் ரினியூ ஆகணும். அதுல கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். அதை தான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். பல ஏற்பாட்டுக்கால வாழ்க்கை பார்த்துட்டோம்னா அந்த ஸ்டாண்டர்ட் வேற. இன்னைக்கு சில விஷயங்களை பாத்தீங்கன்னா காரியம் வித்தியாசம். சங்கீத புத்தகத்துல எடுங்க பாருங்க, தாவீது சில சங்கீதத்துல ஆண்டவரே என்ன இப்படி பண்றாங்க, என்ன அவங்களுடைய பல்லை உடைய ஆண்டவரே, அவருடைய உடைத்து நொறுக்கும் ஆண்டவரே என்ன ஜெபம் பண்ணுவான், என் சத்துருக்கள் என்ன நெருக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே அவர் நிர்மூலமாக மாறலாக. ஆனா புதிய ஏற்பாட்டுல சத்தியத்தில் அது கிடையாது. நம்முடைய சத்துருக்கள் நிர்மூலமாகும்படி ஜெபிக்கும்படி புதிய ஏற்பாட்டுல கிடையாது. அதை நம்ம உபதேச சத்தியம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தாவீதுடைய மைண்ட் செட்டுக்கு இன்னைக்கு நம்ம போகக்கூடாது. புரியுது, அவன் மைண்ட் செட் வேற, அவனுடைய காலம் வேற. அன்னைக்கு கண்ணுக்கு கல், அன்னைக்கு பல்லுக்கு பல். அதனால பார்க்கும்போது அவன் ஆண்டவரே சத்துருக்கு நிர்மூலமாகட்டும் அவன் ஜெபிப்பான். அந்த ஜெபத்தை இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடாது. அந்த ஜெபத்தை எடுத்து வச்சு தாவீது இப்படி ஜெபித்திருக்கிறான், ஆண்டவரே சத்துருக்கு நிர்மூலமாகட்டும், இது நம்ம சொல்லக்கூடாது. நம்ம ஸ்டாண்டர்ட் வேற, நம்முடைய நிலைமையே வேற. அப்ப நம்ம வந்து இந்த சத்தியத்தை நம்ம கவனமா பார்த்து இதுல ஃபாலோ பண்ணணும். கிறிஸ்த கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்கு நம்ம போகணும், அதுதான் முக்கியம். சரி, இப்படி பார்க்கும்பொழுது வசனத்திலே உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாய் புதிய பாட்டு சத்தியத்திலே உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அதுதான் நம்மை நிலைத்திருக்க பண்ணும். உங்களுக்கு இன்னும் அதுக்கு டெப்தா உங்களுக்கு சில வசனங்களை காமிச்சு நான் முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் இதில் பண்ண விவரிச்சுட்டே போனா இதுக்கே புல் டைம் போயிடும். உங்களுக்கு சில வசனங்களை மட்டும் காட்டுறேன். முதல் 15 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 15 அதிகாரம் முதல் 3 வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம்.
நான் மெய்யான திராட்சை செடி,
நான் மெய்யான திராட்சை செடி,
என் பிதான் திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாந்து இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள்.
போதும், முதலாவது இங்க ஆண்டவர் நமக்கு சொல்றார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர், என்னிலே நீங்கள் கனி கொடுங்கள். கனி கொடுக்கிற கொடியை அவர் பிதா சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடாத கொடி எதுவோ அதை அறுத்து அவர் தூக்கி எறிகிறார். இப்படி பார்க்கும் பொழுது இந்த கனி கொடுக்கும்படி பிதா நம்மை சுத்தம் பண்றாராம். பிதா நம்மை சுத்தம் பண்றார், கனி கொடுங்க. அப்படி இருக்கும் பொழுது அது இன்னும் கனிகளை கொடுக்க சுத்தம் பண்றார். எதை வச்சு சுத்தம் பண்றார்? 3 வசனத்தில் நம்ம படிச்சோம், இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். அப்ப நம்ம வாழ்க்கையிலே கொஞ்சம் கனி கொடுக்கிறோம், கொஞ்சம் தெய்வீக சுபாவத்தை காட்டுறோம். ஆனால் பிதா பாக்குறாரு, நீ கொஞ்சம் தெய்வீக சுபாவத்தை காட்டுற, நீ இன்னும் அதிகமான தெய்வீக சுபாவத்தை கொடுக்கணும், இன்னும் மிகுதியான கனிகளை நீ கொடுக்கணும். அப்படின்னா என்ன? நீ சுத்தம் பண்ணப்பட வேண்டும். எப்படி சுத்தம் பண்றாரு? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். வேத வசனத்தை கொண்டு நம்மை சுத்திகரித்து சுத்திகரித்து மேலும் மேலும் நமக்கு கனி கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அந்த கனி கொடுக்கும் பொழுது அந்த சுத்திகரிக்கிறதுனால என்ன நடக்குது? 4 வசனத்துல வாசிக்கலாம்,
என்னில் நிலைத்திருங்கள்,
என்னில் நிலைத்திருங்கள்,
நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்,
நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்.
கொடியானது,
கொடியானது
திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால்,
திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால்
அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல,
அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல
நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால்,
நீங்களும் எண்ணிலே நிலைத்திராவிட்டால்
கனி கொடுக்க மாட்டீர்கள்,
கனி கொடுக்க மாட்டீர்கள். இல்லையா? இப்ப சொல்றார், வசனத்தின் மூலமாய் என் பிதாவுடைய வார்த்தை, அந்த வசனத்தின் மூலமாய் நீங்கள் சுத்தமாறீங்க, மிகுந்த கனி கொடுக்கறீங்க. கனி கொடுக்கும் பொழுது, கனி கொடுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? எண்ணிலே நிலைத்திருந்தால்தான் உங்களுக்கு கனி கிடைக்கும், கனி கொடுக்க முடியும். நிலைச்சிடாம கனி கொடுக்க முடியாது. அப்ப நிலைத்திருப்பா என்ன அர்த்தம்? ரெண்டும் சுபாவம் ஒத்து போகணும். சுபாவம் எப்படி ஒத்து போகணும்? சுத்தமா இருக்கும் போது சுபாவம் ஒத்து போகும். எப்படி நம்ம சுத்தமாகிறது? தேவனுடைய வார்த்தையினால சுத்தமாறோம். ஒன்னோட ஒண்ணு, வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த சுத்திகரிப்பினாலே நாம் கிறிஸ்துவோடு, திராட்சை செடியாகிய கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்படுகிறோம். அப்படி இணைக்கப்படுகிறதுனாலே நாம் கனி கொடுக்கிறோம். அப்படி கனி கொடுக்கிறதுனாலே ஆண்டவர் நம்மளே பிரியமா இருக்கிறார். புரியுது? அதுதான், இல்லைன்னா கனி கொடுக்கலன்னா கட்படி தூக்கி அக்னியில போடு, அதான் நரகத்துக்கு நீங்க போயிடுவீங்க என்றார். தெய்வீக சுபாவம் எல்லாம் ஒன்னோட எல்லாமே வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. வசனம் சுத்திகரிப்பை கொடுக்கிறது, சுத்திகரிப்பு கர்த்தரிலே நிலைத்திருக்க பண்ணுகிறது, அந்த நிலைத்திருக்கிறது தெய்வீக சுபாவங்களை கொடுக்கிறது, அந்த தெய்வீக சுபாவம் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கிறது. எப்படி பாருங்க, எல்லாம் கரெக்ட் அப்படி கனெக்ட் ஆகிட்டே போகும். இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய பிளஸிங் சொல்லிட்டு வர்றாரு. அதை எடுக்கிறங்க பயமா இருக்குன்னு, எவ்வளவு விஷயம் இருக்குது எடுக்கிறது கஷ்டம். உங்களுக்கு அந்த சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டே வர மாதிரி, ஆறாம் வசனத்தை வாசி, அஞ்சில் மாசத்தை வேகமா படிச்சுட்டு போவோம். அஞ்சாம் வசனம்,
நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
இப்ப பாத்தீங்கன்னா இங்க மிகுந்த கனி, முதல்ல பார்க்கும் பொழுது அதிக கனி, இரண்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது, அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதிக கனி, இந்த ஐந்தாம் வசனம் என்ன சொல்லுகிறது, மிகுந்த கனி, மோர் ஃப்ரூட், மச் ஃப்ரூட், அதிக கனி, மிகுந்த கனி, ரொம்ப ஃபுல்லா கொடுக்கிறாரு. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றாரு, அப்புறம் செடி முழுவதும் கொடி முழுவதும் கனியினால் நிறைந்திருக்கும்படி, அந்த திராட்சை செடி கொடி முழுவதும் கனியினால் நிறைந்திருக்கும்படி கர்த்தர் செய்யறார். அப்ப நம்ம வாழ்க்கை டோட்டலா கனி நிறைந்ததாய் மாத்துறாரு, இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அது நிலைச்சிருக்கும் பொழுது அதிக கனியிலிருந்து மிகுந்த கனிக்கு நமக்கு டிரான்ஸ்பர் ஆகும். பாத்தீங்களா, கர்த்தர் அப்படி இன்க்ரீஸ் பண்றாரு பாருங்க. அதிக கனி லெவல்ல இருந்து சுத்திகரித்து மிகுந்த கனி லெவலுக்கு நம்மள கொண்டு போறாரு. அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, அந்த லெவலுக்கு நம்ம போனோம். அப்புறம் பாருங்க அதோட ரிசல்ட், அப்புறம் பாருங்க தொடர்ந்து.
ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும்,
இந்த ஏழாம் வசனத்துல ஒரு பிளஸிங் நிலைத்திருக்கும் போது நமக்கு என்ன பிளஸிங், ஏழாம் வசனம் படிப்போம்.
நீங்கள் என்னிலும்,
நீங்கள் என்னிலும்,
என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால்,
என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால்,
நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ,
நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ
அது உங்களுக்கு செய்யப்படும்,
அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த நிலைத்திருப்பதின் மூலமாக ஜெபத்துக்கு எல்லாம் பதில் வருகிறார். டக் டக்குனு பதில் வந்துட்டே இருக்கும். ஆண்டவரோடு நீங்க நெருங்கி இருந்து நிலைத்திருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அப்படி வாயத்தந்து ஒரு ஜபம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பதில் வந்து சேரும், உடனே வரும், உடனுக்குடன் பதில் வரும். இதெல்லாம் ரகசியம். ஜபத்துக்கு குயிக்கா பதில் வர்றதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. நிலைத்திருக்கிறவனுக்கும் நிலைத்திராமல் ஒருத்தர் செய்யற ஜபத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஆண்டவரோடு க்ளோஸா ஒருத்தர் இருந்தானா அவன் சும்மா அப்படி வாயத்தந்து சொல்லும்போது பட்டுன்னு பதில் கத்தர் கொடுப்பார். கர்த்தர் இங்க கிளீனா நமக்கு ப்ராமிஸ் பண்றார், நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அடுத்தது பாருங்க, பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம்.
நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள்.
வசனத்தின் மூலமாக அவருடைய அன்பிலே நிலைச்சிருக்கிறோம், அதோடைய ரிசல்ட் என்ன தெரியுமா, பிளஸிங் என்ன தெரியுமா, பதினோராம் வசனத்தை வாசிங்க.
என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி,
என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும்,
உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி,
உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும்
இவைகளை உங்களுக்கு சொன்னேன்,
இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்ன ஒரு பிளஸிங் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைச்சிருக்கிறதுக்கும், அந்த சந்தோஷம் நிறைவாயிருக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொன்னேங்கிறாரு. இந்த பத்து வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதோடைய பின்னணி என்ன, இந்த பதினோராம் வசனம் தான். இன்னைக்கு கனி கொடுங்கள் அப்படின்னா நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குது. பிதா நம்மளை சுத்தம் பண்றாரு, வசனத்தை வச்சு நம்மளை வெட்டி சுத்தம் பண்றாரு, அது கஷ்டமா இருக்குது. அந்த வெட்டி சுத்தம் பண்ணாதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும், இல்லைன்னா சந்தோஷம் கிடையாது வாழ்க்கையில. என்ன பிளஸிங் பாருங்க, அது என்ன சந்தோஷம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் அந்த சந்தோஷம் உங்களில் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை சொன்னேன். அதுக்குதான் இவ்வளவு காரியத்தை சொன்னாரு. இந்த பத்து வசனத்தை திருப்பி 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 படிங்க. எதுக்கு சொன்னாரு, இதுக்குதான் சொன்னாரு, சந்தோஷத்தை உங்களுக்கு பரிபூரணமா கொடுக்கிறதுக்கு தான் சொன்னார். இந்த பதினஞ்சாம் அதிகாரத்தில் முதல் பத்து வசனங்களில் சொல்லப்பட்ட தாற்பயம் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சந்தோஷத்தை டோட்டலா நம்ம என்ஜாய் பண்றதுக்காக. இவ்வளவு காரியத்தை வச்சிருக்கிறார் இந்த நிலைச்சிருக்கிறதுல. ஆனா நிறைய பேருக்கு விட்டு ஓடி போய் எங்க வெளியில தான் சந்தோஷம் நினைச்சு போறாங்க. என்ன பைத்தியகார ஜனங்க, சந்தோஷம் சந்தோஷம் எங்க இருக்குது, இங்கேதான் அங்க இருக்குது சந்தோஷம். கர்த்தரிடத்தில் நிலைச்சிருக்கிறது தான் சந்தோஷம் இருக்குது. நிறைய பேருக்கு சந்தோஷத்தை தேடி கிறிஸ்து விட்டு வெளியில போறாங்க, போடுறாங்க. எவ்வளவு ஒரு மதியம் இல்ல, சந்தோஷம் எங்க இருக்குதுன்னு வேதத்தை பார்த்தா தான் தெரியும். இதை விட்டு எங்கேயோ போய் சந்தோஷம் தேடுறான், இல்லாத இடத்துல கடைசியில் நம்மளோட வாழ்க்கையே போயிடுது. எவ்வளவு வேதனை. உண்மையை சொல்றேன், ஆண்டவர் நம்மளை எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்க விரும்புறாரு, அதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. நிலைச்சிருங்க, நிலைச்சிருங்க. அதை நிலைச்சிருக்கிறதுக்கு உதவியாக என் வசனத்தை வச்சு உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருங்க. அதனால தான் உங்களால் நிலைச்சிருக்க முடியும், அதனால தான் கனி கொடுக்க முடியும், அதனால தான் நான் உங்களிடத்தில் நிலைச்சிருப்பேன், அதனால நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க, இதனால பிதா உங்க மேல அன்பா இருப்பாரு, அதனால என்னுடைய சந்தோஷத்தை நீங்க டோட்டலா என்ஜாய் பண்ணலாங்கிற. என்ன ஒரு நல்ல வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையை போல ஒரு அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை எதுவுமே கிடையாது. உள்ள வந்தாதான் அதோடைய ஆசீர்வாதம். சும்மா மேலோட்டம் பண்ண கஷ்டமா தான் இருக்கும். ஒரு லெவல்குள்ளே நின்றுட்டு இருந்தா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை டீப்பா என்டர் ஆகிட்டே போனா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த அலை அடிக்கிற இடத்துல நின்று இருந்தா அலையில அடிச்சு மோதிட்டே இருப்பான், போராடிட்டே இருக்க வேண்டியது. அலையை தாண்டி கொஞ்சம் உள்ள வந்துட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும், போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் அலை அடிக்கிற இடத்துலயே நின்றுட்டு தடுமாறிட்டு நிக்கிறாங்க, ஆடிட்டு நிக்கிறாங்க. அதை தாண்டுங்க, தாண்டுங்க, ஒரு எல்லையை தாண்டுங்க, கொஞ்சம் உள்ள வாங்க. அங்கதான் இருக்குது உண்மையான அனுபவம், உண்மையான ஆசீர்வாதம், உண்மையான தேவ பிரசனம், உண்மையான கிறிஸ்துவின் சந்தோஷம், எல்லாமே அங்கதான் இருக்குது. கடைசியா ஒண்ணு சொல்லி நான் முடிக்கிறேன், ஒரு பிளஸிங் மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:28 29-30. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:28-30 மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே.
ஆகையால்
என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய்
சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள் என்றார். என்ன ஒரு பிளஸிங். இது இஸ்ரவேலுடைய 12 கோத்திரம் சொல்றது அந்த அப்போஸ்தலருக்கு, அவங்களுடைய ஏரியா. நம்மள வந்து நம்மள ஏரியால கர்த்தர் வைக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மை நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் நம்மளை வைக்கிறார். நம்மளை கர்த்தர் அதிகாரியை வைக்கிற, நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இவங்க வந்து இருந்தது இஸ்ரவேல். ஏன்னா இங்க இஸ்ரவேலில் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 அப்போஸ்தலர்கள், அவங்களுக்கு அந்த காரியம். நாம புறஜாதிகளில் இருந்து நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நமக்கு கர்த்தரதை வைக்கிறார். கோரோசேனை உனக்கு ஐயோ, வெட்சாயிதாவை உனக்கு ஐயோன்னு சொல்லும்போது சொல்றாரு, உன்னிலே செய்யப்பட்ட அற்புதங்கள் தீர்விலும் சீதோவினும் செய்யப்பட்டதால் என்னைக்கோ ரட்டுடுத்தி மனந்திருவி இருப்பாங்க, நியாய தீர்ப்பு நாளில் அவங்க உனக்கு விரோதமா நிற்பாங்க. அப்படியானால் இந்த தேசத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இங்கே ஊழியம் செய்கிற நாம், இந்த ஜனங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்களை குறித்து கர்த்தர் நியாயம் விசாரிப்பதற்கு இங்கே வாழ்ந்திருக்கிற நம்ம தான் வைப்பார். அன்றைக்கு 12 கோத்திரத்துக்கு அந்த 12 அப்போஸ்தலர்கள், நம்மள கர்த்தர் வந்து இந்திய தேசத்தில் கர்த்தர் நமக்கு இந்த ஜனங்களுக்கு நடுவில் நம்மளை வச்சிருக்கார். இப்ப பாருங்க என்ன பிளஸிங் பாருங்க, மறுபடியும் நான் அதை படிக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு நிலை சிறந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். ஒரு ராஜ்யத்தையே ஏற்படுத்தி கொடுக்கிறேன். யாருக்கு? நிலைச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்கிறார். நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியிலே போஜனம் பண்ணி நியாயம் தீர்க்கிறவர்களா இருப்பீங்க. அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு போஜனம் பண்ணுகிற ஒரு அனுபவம். யாருக்கு? நிலைச்சிருக்கிறோம், நிலைத்திருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கும். நல்லா தெளிவாருங்க, இன்னைக்கு நான் சொன்னதோடைய தாற்பரியம், கடைசி வரைக்கும் ஆண்டவர் கூட நிலைச்சிருக்கணும். எந்த ஒரு லிமிட் இல்லாமல் ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணித்திருக்கணும். அவர் நம்மளை எவ்வளவு தூரம் இழுக்கிறாரோ அதுக்கு நம்ம போய்கிட்டே இருக்கணும். அந்த அர்ப்பணிப்பு தான் நம்மளை நிலைச்சிருக்கப்படும். அதுதான் நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து மகிமையிலே நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நிலைத்திருங்கள். ஆண்டவர் நமக்கு நிலைத்திருக்கும்படிக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நாம் நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட்டது நல்லது, ஆனால் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து இந்த உலகத்தை விட்டு நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யம் போய் சேர வேண்டும். இந்த வசனத்தை ஆண்டவர் ரெண்டு முறை ரிப்பீட் பண்றாரு, ரெண்டு முறை சொல்றாரு. ஒன்று மரணத்தை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லப்பட்டது, இன்னொன்று அவருடைய வருகையை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லப்பட்டது. ஏன்னா ஒன்று மரணமோ அல்லது கர்த்தருடைய வருகையோ, அதுவரைக்கும் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஆண்டவர் இப்படி சொன்னார். மரணமோ அல்லது கிறிஸ்துவின் வருகையோ எது வந்தாலும் அது வரைக்கும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட சொன்ன விஷயம். நிலைச்சிருக்கணும், அதுவரைக்கும் நம்ம நிலைச்சிருக்கணும், அதுவரைக்கும் நம்ம நிலைச்சிருக்க. சிலரால் நிலைச்சிருக்க முடியல. ஏன்? கற்பாறை நிலமா இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு லிமிட் வைக்கிறாங்க தங்க வாழ்க்கையில. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு லிமிட், ஒருபோதும் அதை வைக்காதீங்க. கற்பாறை நிலம் வெளியில பார்க்க நல்லா இருக்குது, கற்பாறை நிலம் அது உள்ள லிமிட் பண்ணுது. ஆண்டவருடைய வசனம், வேத வசனமாகிய விதை வேர் ஊன்றக்கூடாதபடி அது தடுக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் எவ்வளவு தூரம் வேர் ஊன்ற முடியும் அவ்வளவு வேர் ஊன்றுவதற்கு நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். அது ஆழமாய் உங்களுக்குள் வேர் விடுவதற்கு நீங்கள் விட்டுக் கொடுக்கணும். தடை போடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 70 பேரில் அநேகர் இதே காரியத்தில் தவறிப்போனாங்க. அவங்களுக்குள்ள ஒரு எல்லை வச்சிருந்தாங்க. ஆண்டவர் பாடுகளையும் மரணத்தையும் ஆண்டவர் பேசும் பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி அது முதல் அநேகர் பின்வாங்கி போனார்கள். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம், பின்வாங்கி போனார்கள். இந்த பின்வாங்கி போறது மூலம் ஒரு கொடுமையானது எதுவுமே கிடையாது. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார் உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதுன்னு சொன்னார். ஐயோ, அது தெரிந்திருந்தும் எப்படித்தான் அவங்களால ஆண்டவரை விட்டு போக முடிஞ்சதோ தெரியல. ஆண்டவர் அவருடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் குறித்திருந்தார், ஆனாலும் அதெல்லாம் மறந்து போச்சு. ஏன்னா அவங்களுக்கு அந்த அர்ப்பணிப்பு இல்லாத காரணத்தினாலே எதுவுமே அவங்களுக்கு பெருசா தெரியல. தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. ஊழியத்தை எல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. ஆண்டவர் கொடுத்த அதிகாரம், ஊழியத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. எவ்வளவு ஒரு பரிதாபமான காரியம். தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தில் என்னைக்குமே ஒரு லிமிட் வைக்காதீங்க. இவ்வளவுதான் என்று சொல்லி லிமிட் பண்ணாதீங்க. அவர் உங்களை எவ்வளவு தூரம் இழுத்து சென்றாலும் அவ்வளவு தூரம் அவர் கூடவே போங்க. அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள், அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியம். அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு போகிற தூரத்திற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். என்ன செய்ய சொன்னாலும் செய்வதற்கும், எதை செய்யக்கூடாது என்று சொன்னாலும் செய்யாமல் இருப்பதற்கும் உங்களை தாழ்த்தி உங்களை விட்டு விடுங்கள், உங்களை விட்டுக் கொடுங்கள். நிலைத்திருப்பது என்பது எப்படி? அதற்காக நாம் காரியத்தை பார்த்தோம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான்னு சொன்னார். இந்த மாம்சம் ரத்தம் என்பது ஒன்று கர்த்தருடைய பந்தியை குறிக்கும். அந்த பந்தி என்பது வெறும் அந்த பிரெட்டையோ கிரேப் ஜூஸையோ வாங்கறதல்ல. அந்த கர்த்தருடைய பந்தியோடு இணைந்திருக்கிற ஒரு விஷயம், நம்மை நாமே நிதானிக்கிற ஒரு அனுபவம். அதுதாங்க ஒர்க் பண்ணுது, அதுதாங்க வேலை செய்யுது, அதுதாங்க நிலைத்திருக்க பண்ணுது. நம்மை நாமே நிதானிக்கிற அனுபவம், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு காரியம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு நம்மை நிலைத்திருக்க பண்ணுகிறது. இரண்டாவது, கிறிஸ்துவின் மாம்சம் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கும். தேவனுடைய வார்த்தையினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டுமே நம்மை பரிசுத்தப்படுத்தும். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள். ரெண்டுமே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் வார்த்தையினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அதனாலே நீங்கள் நிலைத்திருக்க முடியும். இப்பொழுதே நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த உபதேசம் நம்மை சுத்திகரிக்கிறது, அதிக கனிகளை கொடுக்க செய்கிறது, மேலும் நம்மை பரிசுத்தப்படுத்தும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்க செய்கிறது. அந்த அதிக கனிகள், அந்த மிகுந்த கனிகள், அந்த தெய்வீக சுபாவங்கள் தான் ஆண்டவரோடு இன்னும் நெருங்கி இருக்க பண்ணுகிறது, நிலைத்திருக்க பண்ணுகிறது. அதனால் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறது. அடுத்த ஆசீர்வாதம் என்ன? கிறிஸ்துவின் சந்தோஷத்தை நிறைவாய் அனுபவிக்க நமக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். என்னுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கவும் அது உங்களுக்குள் நிறைவாயிருக்கவும் இதை உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னார். என்ன ஒரு பிளஸ்ஸிங், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கடைசியாக ஆண்டவர் சொன்னார், எல்லா சூழ்நிலைகளிலும் கடைசி வரைக்கும் நீங்க தான் என் கூட நிலைச்சிருந்தீங்க. அதனால நிலைச்சிருக்கிற உங்களுக்கு என் பிதா ஒரு ராஜ்யத்தையே ஆயத்தம் பண்ணுகிறார். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு ஆழமான, எவ்வளவு ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிலைத்திருப்பதின் மேன்மையை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நிலைத்திருக்கக்கூடிய வழிகளை எங்களுக்கு சொல்லி தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நிலைத்திருக்க முடியாமல் போகிறதற்கான காரணத்தையும் எங்களுக்கு காண்பித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா, நிலைத்திருப்பதின் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். ஒருபோதும் நாங்கள் உம்மை விட்டு விலகாமல் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளை இப்பொழுது கேட்டவர்கள், இனி கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க செய்வதற்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்கப்பா, நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம்